யாக்கோபு எழுதிய கடிதம். யாக்கோபு அதிகாரம் 1. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியனான யாக்கோபு, உலகமெங்கும் பரவியுள்ள 12 குடிகளுக்கும் வாழ்த்துக்களோடு எழுதிக் கொள்வது. எனது சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு பல வகையான தொந்தரவுகள் இருக்கும். ஆனால் இவை நிகழும்போது இதற்காக மகிழ்ச்சி அடையுங்கள். ஏனென்றால் இத்தொந்தரவுகள் உங்களது விசுவாசத்தை சோதிக்கின்றன என நீங்கள் அறியுங்கள். இவை உங்களுக்கு பொறுமையை தருகின்றது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் பொறுமை வெளிப்பட கடவது. அப்பொறுமை உங்களை நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இல்லாமல் முழுமையும் நிறைவும் உள்ளவர்களாக ஆக்கி தன் பணியை நிறைவு செய்யும். ஆனால் உங்களில் எவருக்கேனும் ஞானம் வேண்டுமானால் நீங்கள் தேவனிடம்தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். தேவன் தாராளமானவர். கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதில் அவர் மகிழ்வடைகிறார். ஆகையால் தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆனால் நீங்கள் தேவனை கேட்டுக்கொள்ளும் போது உங்களுக்கு அவர் மீது விசுவாசம் வேண்டும். தேவனை சந்தேகித்தல் கூடாது. சந்தேகப்படுகிறவன் கடலில் உள்ள அலைகளை போன்றவன். காற்று அந்த அலைகளை மேலும் கீழுமாக புரட்டும். சந்தேகப்படுகிறவன் ஒரே நேரத்தில் 2 வேறுபட்ட சிந்தனைகளை உடையவனாக இருக்கிறான். அவன் தான் செய்கின்ற எதை பற்றியும் தீர்மானிக்க முடியாதவன். இத்தகையவன் கர்த்தரிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் தன்னை செல்வந்தனாக ஆக்கியிருக்கிறார் என ஒரு ஏழை சகோதரன் அல்லது சகோதரி பெருமைப்பட வேண்டும். மேலும் தேவன் தன்னை பணிவுள்ளவனாக ஆக்கியிருக்கிறார் என ஒரு பணக்கார சகோதரன் அல்லது சகோதரி பெருமைப்பட வேண்டும். எப்படி? அவன் ஒரு காட்டு பூவை போல உதிர்ந்து போவான் என்று தேவன் சொன்னார். சூரியன் உதயமானதும் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகிறது. சூரிய வெப்பமானது செடிகளை காய வைக்கிறது. பூ உதிர்ந்து விடுகின்றது. அந்த பூ அழகாக இருந்தது, ஆனால் அது வாடிப்போய் விடுகிறது. பணக்காரனும் அப்படித்தான். அவன் தன் வியாபாரத்துக்காக திட்டமிடும்போது இறந்து போவான். சோதிக்கப்படும்போது உறுதியாயிருக்கிற மனிதன் மிகுந்த பாக்கியவானாகிறான். ஏனெனில் தான் நேசிக்கிறவர்களுக்கு தருவதாக தேவன் வாக்களித்த வாழ்வு என்னும் பரிசை சோதனையில் தேறிவிடும்போது அவன் பெறுவான். ஒரு மனிதன் சோதிக்கப்படும்போது அந்த சோதனை தேவனிடமிருந்து உண்டாகிறது என்று அவன் சொல்லக்கூடாது. பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கப்படுவதில்லை. மேலும் தேவன் ஒருவரையும் சோதிப்பதும் இல்லை. அவனவன் தனது சுய ஆசைகளாலேயே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த ஆசையானது கருத்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. மேலும் பாவம் முழுமையடையும் போது மரணத்தை தருகிறது. எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏமாற்றப்படாமல் இருங்கள். எல்லா நன்மைகளும் தேவனிடமிருந்தே வருகின்றன. ஒவ்வொரு முழுமையான வரமும் அவரிடமிருந்தே வருகின்றது. இவை சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்றவற்றை உருவாக்கிய பிதாவிடமிருந்தே வருகின்றன. அவர் மாறுவதில்லை. எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கிறார். உண்மையான வார்த்தை மூலமே தேவன் நமக்கு வாழ்க்கையை தர முடிவு செய்துள்ளார். அவரால் படைக்கப்பட்ட அனைத்திலும் நம்மையே முக்கியமானவையாக கருதுகிறார். எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேட்பதில் தீவிரமாகவும் பேசுவதில் பொறுமையாகவும் கோபிப்பதில் தாமதமாகவும் இருங்கள். ஒருவனின் கோபமானது அவனை தேவன் விரும்புகிற நல்வழியில் நடத்தாது. எனவே உங்களை சுற்றி மிகுந்த அளவில் இருக்கிற எல்லா விதமான அழுக்கையும் தீமையையும் நீங்கள் ஒழித்துவிட்டு உங்கள் ஆன்மாவை காப்பாற்ற வல்ல போதனையை பணிவுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் சொல்கிறபடி செய்கிறவர்களாக இருங்கள். போதனையை கேட்கிறவர்களாக மட்டுமே இருந்து தம்மைத்தாமே வஞ்சித்து கொள்கிறவர்களாக இருக்காதீர்கள். ஒருவன் தேவனுடைய போதனையை கேட்டுவிட்டு எதுவும் செயல்படாமல் இருந்தால் அது ஒருவன் கண்ணாடியின் முன்னின்று தன் பிம்பத்தை தானே பார்த்து கொள்வது போன்றது ஆகும். அவன் தன்னைத்தானே பார்த்து அந்த இடம் விட்டு போன பிறகு தன் சாயல் இன்னதென்பதை மறந்துவிடுவான். இதுவும் அதை போன்றதுதான். முழுமையான தேவனுடைய சட்டத்தை ஆழமாக ஆராய்ந்து கேட்டு மறந்து விடுகிறவனாக இல்லாமல் தொடர்ந்து அதை படித்து அதன்படி நடக்கிறவன் தான் செய்வதில் உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். தேவனுடைய சட்டம் மக்களை விடுதலையடைய செய்கிறது. தெய்வபக்தி உள்ளவன் என ஒருவன் தன்னை பற்றி எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் தன் நாக்கை அவன் அடக்கிக் கொள்ளவில்லையெனில் தன்னைத்தானே அவன் முட்டாளாக்கிக் கொள்கிறான். அவன் தெய்வபக்தி பயனற்றதாக இருக்கின்றது. பிதாவாகிய தேவன் தூய்மையானதும் குற்றமற்றதுமென எண்ணுகிற வழிபாடு என்பது உதவி தேவைப்படுகிற விதவைகள், அநாதைகள் ஆகியோர் மேல் அக்கறை கொள்வதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்வதுமே ஆகும். யாக்கோபு அதிகாரம் 2. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் மகிமை மிக்க கர்த்தராகிய இயேசுவில் நீங்கள் விசுவாசிகளாயிருக்கும்போது பாரபட்சமாக இருக்காதீர்கள். உதாரணமாக, ஒருவன் சிறந்த ஆடைகளையும் தங்க மோதிரங்களையும் அணிந்தவனாக உங்களிடம் வரலாம். இன்னொருவன் ஏழையாக பழைய அழுக்கான ஆடைகளை அணிந்தவனாக வரலாம். நீங்கள் செல்வந்தனிடம் அதிகம் அக்கறை காட்டுகிறீர்கள், நல்ல ஆசனத்தில் அமருங்கள் என்று கூறுகிறீர்கள். ஆனால் ஒரு ஏழை வந்தால் அவனை நிற்க வைக்கிறீர்கள் அல்லது தரையிலே உட்காரும்படி கூறுகிறீர்கள். இப்படி செய்யும்போது சிலர் மற்றவர்களை விட மிகவும் முக்கியமானவர்கள் என்பது போல உங்களில் சிலரை நடத்துகிறீர்கள். அப்போது தகாத நோக்கங்கள் உள்ள நீதிபதியாக நீங்கள் ஆகிறீர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, உலகம் ஏழையாக பார்க்கிற ஒருவனை விசுவாசத்தில் செல்வந்தனாக தேவன் தேர்ந்தெடுத்தார் என்பது உண்மையில்லையா? தான் நேசிப்பவர்களுக்கு தருவதாக தேவன் வாக்களித்த ராஜ்யத்தை அந்த ஏழை மக்கள் பெறுவார்கள். ஆனால் நீங்கள் ஏழைகளை மதிக்கவில்லை என்பதை புலப்படுத்தினீர்கள். செல்வந்தர்களே உங்களை கட்டுப்படுத்தி கொள்கிறார்கள் என்பது உண்மையில்லையா? நீதிமன்றத்திற்கு உங்களை இழுப்பது அவர்கள் அல்லவா? நீங்கள் எந்த பெயரால் அழைக்கப்படுகிறீர்களோ அந்த நல்ல பெயரை பழித்து பேசுகிறவர்கள் அவர்கள் அல்லவா? ஒரு சட்டம் மற்ற சட்டங்களை ஆளுகின்றது.
நீ உன்னை நேசிப்பது போன்று மற்றவர்களையும் நேசிப்பாயாக
என்று வேத வாக்கியங்களில் எழுதப்பட்ட சட்டம்தான் மிகச் சிறந்த சட்டமாகும். நீ இச்சட்டத்தின்படி செய்தால் பிறகு நீ சரியானதை செய்கிறாய். ஆனால் நீ ஒருவனை மற்றவர்களை விட முக்கியமாக நடத்தினால் பிறகு நீ பாவம் செய்தவன் ஆகிறாய். நீ மிக உயர்ந்த தேவனின் சட்டத்தை உடைத்த குற்றவாளி ஆகிறாய். ஒருவன் தேவனின் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடிப்பவனாக இருக்கலாம். ஆனால் அவன் ஒரே ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் பிறகு அவன் அனைத்து கட்டளைகளையும் உடைத்தவனாகிறான்.
விபசாரம் செய்யாமல் இருப்பாயாக
என்று தேவன் கூறினார். அதோடு
கொலை செய்யாமல் இருப்பாயாக
என்றும் கூறியுள்ளார். எனவே நீ விபசாரம் செய்யாமல் இருந்து கொலை மட்டும் செய்வாயானால் பிறகு நீ சட்டத்தில் கட்டளைகளை உடைத்தவனாகிறாய். உங்களை விடுவிக்கிற சட்டத்தால் நியாயந்தீர்க்கப்பட்ட மக்களைப் போல நீங்கள் பேசவும் வாழவும் வேண்டும். மற்ற மனிதர்கள் மீது கருணை காட்ட ஒருவன் தவறினால் அவனை நியாயந்தீர்க்கும்போது தேவன் அவன் மீது கருணை காட்ட தவறுவார். மனிதர்கள் மீது கருணை காட்டுகிறவன் நியாயத்தீர்ப்பு நாளில் பயமின்றி நிற்க முடியும். எனது சகோதர சகோதரிகளே, ஒருவன் விசுவாசம் கொண்டவனாக தன்னை பற்றி கூறிக்கொண்டு காரிய ரீதியாக எதுவும் செய்யாமல் இருப்பானேயானால் அவனது விசுவாசத்தால் எந்த பயனும் இல்லை. அத்தகைய விசுவாசம் யாரையாவது ரட்சிக்குமா? கிறிஸ்துவுக்குள் ஒரு சகோதரனோ சகோதரியோ உண்ண உணவும் உடுக்க உடையும் தேவைப்பட்டவராக இருக்கலாம். நீங்கள் அவனிடம், தேவன் உன்னோடு இருக்கிறார், இருக்க வசதியான இடமும் உண்ண நல்ல உணவும் உனக்கு கிட்டும் என்று நம்புகிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லிவிட்டு எதுவும் கொடுக்காமல் இருந்தால் அதனால் எந்த பயனும் இல்லை. உங்கள் வார்த்தைகளுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. இதுபோலத்தான் விசுவாசமும் செயலின்மையால் இறந்து விடுகிறது. ஒருவன், உன்னிடம் விசுவாசம் உள்ளது, ஆனால் நான் செயல் புரிகிறேன், செயல்களற்ற உன் விசுவாசத்தை நீ காட்டு, நான் செய்கிற செயல்கள் மூலம் நான் என் விசுவாசத்தை காட்டுவேன் என்று கூறலாம். ஒரே ஒரு தேவன்தான் இருக்கிறார் என்று நீ நம்புகிறாயா? நல்லது. ஆனால் பிசாசுகள் கூட அதை நம்பி பயத்தால் நடுங்குகின்றன. நீ புத்தியில்லாதவன். செயலற்ற விசுவாசம் என்பது உயிரற்றதென்பதை நீ அறியமாட்டாயா? தன் குமாரன் ஈசாக்கை பலிபிடத்தில் காணிக்கையாக்கிய போது செயல்கள் மூலம் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். இதனால் நீ ஆபிரகாமின் விசுவாசமும் அவனது செயலும் ஒருங்கே செயல்பட்டதை காண இயலும். அவனது செயல்கள் அவனது விசுவாசத்தை முழுமையாக்கியது. எனவே
ஆபிரகாம் தேவனை நம்பினான், அது அவனை நீதிமானாக்கியது
என்கிற பகுதிக்கு இது முழுமையான பொருளை தருகிறது. மேலும் இதனால்தான் தேவனின் நண்பன் என்று அவன் அழைக்கப்பட்டான். எனவே ஒருவன் வெறும் விசுவாசத்தால் மட்டுமல்ல, தான் செய்கிற காரியங்களால் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ராகாப் இன்னொரு எடுத்துக்காட்டாகும். அவள் ஒரு விலை மகள், ஆனால் அவள் தனது செயல்களால் தேவனுக்கு முன் நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். அவள் தேவனுடைய பிள்ளைகளான வற்றர்களை தன் வீட்டிற்குள் வைத்திருந்து அவர்கள் தப்பிச் செல்ல உதவினாள். எனவேதான் ஆவியில்லாத ஓர் சரீரம் இறந்ததாயிருக்கிறதைப் போல செயல்களற்ற விசுவாசம் கூட இறந்ததாயிருக்கிறது. யாக்கோபு அதிகாரம் 3. எனது சகோதர சகோதரிகளே, உங்களில் பலர் போதகர்களாக கூடாது. ஏனென்றால் போதிப்பவர்களாகிய நாம் மற்றவர்களை விட அதிகமாக நியாயம் தீர்க்கப்படுவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் எல்லோரும் பல தவறுகளை செய்கிறோம். ஒருவன் எப்பொழுதும் தவறாக பேசாதவனாக இருந்தால் அவன் முழுமையானவனாகிறான். அவன் தனது முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்தும் வல்லமை பெற்றவனாகிறான். நாம் குதிரைகளை அடக்க வேண்டுமானால் அவற்றின் வாயிலே கடிவாளத்தை போடுகிறோம். அதன் மூலம் அதன் முழு சரீரத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறோம். இதுபோலத்தான் கப்பலிலும். ஒரு கப்பல் மிக பெரியது, அது பெருங்காற்றால் தள்ளப்படுகிறது. ஆனால் சிறு சுக்கான் அந்த முழு கப்பலையும் இயக்க பயன்படுகின்றது. சுக்கானை இயக்குபவனுக்கு கப்பலை எங்கே கொண்டு போவது என்று தெரியும். அவன் விரும்புகிற இடத்துக்கே கப்பல் போகும். நமது நாக்கும் அப்படித்தான். அது சரீரத்தின் ஒரு சிறிய உறுப்பு, ஆனால் அது பெரிய காரியங்களை செய்வதை பற்றி பெருமை பேசுகிறது. மேலும் சிறிய ஒரு நெருப்பு பொறி எப்படி ஒரு முழு காட்டையே எரித்துவிட முடியும் என்பதை பற்றி எண்ணுங்கள். மேலும் நாக்கு உண்மையில் நெருப்பு பொறியாக இருக்கிறது. நம் சரீர உறுப்புகளின் நடுவில் தீமைகளை மூட்டிவிடுகிறது. நாக்கு தன் தீமையை சரீரம் முழுக்க பரப்பி நம் முழு வாழ்வையும் சிக்கலாக்கி வைக்கிறது. நரகத்திலுள்ள நெருப்பால் நாக்கு கொளுத்தப்படுகிறது. மக்கள், எல்லா வகையான மிருகங்கள், பறவைகள், ஊர்வன, நீர் வாழ்வன ஆகியவற்றையெல்லாம் அடக்கும் வலிமை பெற்றவர்கள். ஆனால் நாவானது அடங்காததும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. அந்த நாவால்தான் நம் பிதாவாகிய கர்த்தரை துதிக்கிறோம். அவர் சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதர்களையும் பழிக்கிறோம். துதித்தலும் பழித்தலும் ஒரே வாயிலிருந்து தான் வருகின்றன. என் சகோதர சகோதரிகளே, அப்படி நடக்கக்கூடாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து இனிப்பும் கசப்புமான நீர் சுரக்க முடியாது. என் சகோதர சகோதரிகளே, அத்திமரம் ஒளிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அவ்வாறே உவர்ப்பான நீரூற்று இனிப்பான நீரை கொடுக்காது. உங்களில் ஞானமும் விவேகமும் பொருந்திய ஒருவன் இருந்தால் தன் நன்னடத்தையின் மூலம் பணிவோடு நற்காரியங்களை செய்து அதை அவன் புலப்படுத்தட்டும். உங்கள் இதயத்தில் கசப்பான பொறாமையும் சுயநலமும் இருந்தால் உங்கள் ஞானத்தை பற்றி நீங்கள் பெருமைப்பட முடியாது. அப்பெருமை பாராட்டுதல் உண்மையை மறைக்கிற ஒரு பொய்யாகவே இருக்கும். அவ்வித ஞானம் சொர்க்கத்திலிருந்து வருவதில்லை. சுயநல வேட்கைகளிலிருந்தும் பேய் தனத்திலிருந்தும் உருவாகும் இந்த உலகத்திலிருந்து அது வருகிறது. எங்கே பொறாமையும் சுயநலமும் உள்ளதோ அங்கே குழப்பமும் எல்லா வகை பாவங்களும் இருக்கும். ஆனால் மேலிருந்து வருகிற ஞானம் முதலாவதாக தூய்மையாக இருக்கிறது. பிறகு சமாதானமாகவும் இணக்கமுள்ளதாகவும் எளிதில் மகிழ்ச்சி படுத்த முடிந்ததாகவும் கருணை நிறைந்ததாகவும் பல நற்செயல்களை உருவாக்குவதாகவும் இருக்கிறது. பாரபட்சமற்றதாகவும் போலித்தன்மையற்றதாகவும் கூட இருக்கிறது. சமாதானமான வழியிலே சமாதானத்துக்காக உழைக்கிற மக்கள் நீதியாகிய வாழ்வின் பலனை பெறுகின்றார்கள். யாக்கோபு அதிகாரம் 4. உங்களுக்குள்ளே சண்டைகளும் வாக்குவாதங்களும் எங்கிருந்து வருகின்றன? உங்கள் சரீர உறுப்புகள் ஒன்றுக்கொன்று தொடர்ந்து சண்டையிட்டுக்கொள்ள காரணமாக இருக்கிற உங்கள் உள் ஆசைகளிலிருந்து இவை வரவில்லையா? நீங்கள் சிலவற்றை விரும்புகிறீர்கள், ஆனால் அவை கிடைப்பதில்லை. எனவே கொலைக்காரராகவும் பொறாமை உள்ளவர்களாகவும் மாறுகிறீர்கள். அப்படியும் நீங்கள் விரும்புகிறவற்றை அடைய முடியாமல் போகிறது. நீங்கள் அதனால் சண்டையும் சச்சரவும் செய்கிறீர்கள். நீங்கள் தேவனிடம் கேட்டுக்கொள்ளாததால் எதையும் பெறுவதில்லை. மேலும் தவறான நோக்கங்களோடு நீங்கள் கேட்பதால் நீங்கள் கேட்கிற போது எதையும் பெறுவதில்லை. சொந்த இன்பத்தில் திளைக்கும் வகையில் நீங்கள் கேட்கிறீர்கள். தன் கணவனின் நம்பிக்கைக்கு உரியவளாக இல்லாத ஒரு பெண்ணைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள். உலகின் பகுதியாக இருக்க விரும்புதல் என்பது தேவனை வெறுப்பது போல் என்று நீங்கள் அறிய மாட்டீர்களா? அல்லது தேவன் நமக்குள் வசிக்க வைத்த ஆவியானவர் நம்மில் வைராக்கியத்தோடு இருக்கிறார் என்று வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருப்பதை பொருளற்றது என நீங்கள் எண்ணுகிறீர்களா? ஆனால் நம்மீதான அவரது கிருபை மிகவும் உயர்ந்தது. வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருப்பது போல்
பெருமை பாராட்டுபவர்களுக்கு எதிராக தேவன் இருக்கிறார், ஆனால் அவர் பணிவான மக்களுக்கு கிருபையை வழங்குகிறார்.
எனவே உங்களையே தேவனிடம் ஒப்படையுங்கள். சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடிவிடுவான். தேவனை நெருங்கி வாருங்கள், தேவன் உங்களிடம் நெருங்கி வருவார். நீங்கள் பாவிகள், எனவே உங்கள் வாழ்விலிருந்து பாவத்தை அப்புறப்படுத்துங்கள். நீங்கள் தேவனையும் உலகத்தையும் ஒரே நேரத்தில் பின்பற்ற முயல்கிறீர்கள். உங்கள் சிந்தனைகளை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சோகமாயிருங்கள், வருத்தமாயிருங்கள். உங்கள் சிரிப்பை அழுகையாக மாற்றுங்கள், உங்கள் மகிழ்ச்சியை சோகமாக மாற்றுங்கள். தேவனின் முன் பணிவோடு வணங்குங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். சகோதர சகோதரிகளே, தீய காரியங்களை பேசிக்கொண்டிருப்பதை நிறுத்துங்கள். கிறிஸ்துவில் உன் சகோதரனை அவமானப்படுத்துவது அல்லது அவனை நியாயம் தீர்ப்பது என்பது அவன் பின்பற்றுகிற சட்டத்தை அவமானப்படுத்துவதற்கு சமமாகும். உன் சகோதரனை நியாயம் தீர்த்தால் அவன் பின்பற்றி கொண்டிருந்த சட்டத்தையே நியாயம் தீர்க்கிறாய் என்பதே அதன் பொருளாகும். சட்டத்தை உருவாக்கியவர் ஒரே ஒருவரே இருக்கிறார், அவர் தேவனானவர். சட்டத்தையே கேள்விக்குட்படுத்தினால் சட்டத்திற்கு கட்டுப்பட்ட குடிமகனாக இருப்பதை விட்டு நீதிபதி ஆகிறாய் என்பது பொருளாகும். சட்டத்தை காப்பாற்றவும் அழிக்கவும் அதிகாரம் கொண்டவர் அவர் ஒருவரே. எனவே உன் சகோதரனையும் சகோதரியையும் நீதான் நியாயம் தீர்க்க வேண்டும் என நினைக்க நீ யார்? இன்று அல்லது நாளை நாம் ஒரு நகரத்திற்கு போவோம், அங்கே ஓராண்டு தங்குவோம், வியாபாரம் செய்து பணம் சம்பாதிப்போம் என்று உங்களில் சிலர் கூறுகிறார்கள். கவனியுங்கள், நாளை என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கை பனி புகையை போன்றது, கொஞ்ச காலத்திற்கே உங்களால் பார்க்க முடியும், ஆனால் பிறகு மறைந்துவிடும் என்பதை நினைத்து பாருங்கள். எனவே தேவனின் விருப்பம் இருந்தால் நாம் வாழ்வோம், இதை அல்லது அதை செய்வோம் என்று எண்ணுங்கள். ஆனால் இப்போது நீங்கள் செய்ய திட்டமிட்டிருக்கிற பெரிய காரியங்கள் எல்லாவற்றை பற்றியும் பெருமை பாராட்டிக் கொள்கிறீர்கள், அது தவறாகும். எனவே இப்போது கவனம் செலுத்துங்கள். ஒருவனுக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அவன் ஒரு பாவியாகிறான். யாக்கோபு அதிகாரம் 5. பணக்காரர்களே, கவனியுங்கள், கதறுங்கள், துக்கமாயிருங்கள், ஏனென்றால் பெரும் துன்பம் உங்களுக்கு வரப்போகிறது. உங்கள் செல்வம் அழுகியது, எதற்கும் பயனற்றது. உங்கள் ஆடைகள் செல்லரித்து போகும், உங்கள் தங்கமும் வெள்ளியும் துருப்பிடித்து போகும். அந்த துருவே நீங்கள் தவறானவர்கள் என்பதை நிரூபிக்கும். அது உங்கள் சரீரத்தை நெருப்பு போலே எரித்துவிடும். உங்கள் கடைசி நாட்களில் செல்வத்தை சேர்த்தீர்கள், மக்கள் உங்கள் வயல்களில் வேலை செய்தார்கள், ஆனால் அவர்களுக்கு நீங்கள் கூலி கொடுக்கவில்லை. அவர்கள் கூலிகளை நீங்கள் வைத்து கொண்டீர்கள். இப்போது அவர்கள் மீண்டும் உங்களை பார்த்து கூக்குரலிடுகிறார்கள். கூலிக்காரர்களின் கதறல்களை அனைத்து அதிகாரமும் உள்ள கர்த்தர் கேட்டார். பூமியில் உங்கள் வாழ்வானது செல்வமிக்கது. உங்கள் விருப்பத்தின்படி கிடைப்பதை கொண்டு திருப்தி அடைகிறீர்கள். உங்களை நீங்கள் கொழுக்க வைத்து வெட்டப்பட போகிற மிருகங்களைப் போல் ஆகிறீர்கள். நல்ல மக்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டவில்லை. உங்களை எதிர்த்து நிற்காத நல்ல மக்களை நீங்கள் தண்டித்து கொலை செய்தீர்கள். சகோதர சகோதரிகளே, பொறுமையாக இருங்கள். கர்த்தராகிய இயேசு வருவார். காலம் வரும் வரை பொறுமையாக இருங்கள். ஒரு விவசாயி தன் பயிர் வளர்ந்து அறுவடை ஆகும் வரை காத்திருக்கிறான். தன் பயிருக்காக வேண்டி முதல் மழைக்கும் இறுதி மழைக்கும் அவன் மிக பொறுமையாக காத்திருக்கிறான். நீங்களும் கூட பொறுமையாக இருக்க வேண்டும். நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். கர்த்தராகிய இயேசு சீக்கிரம் வருவார். சகோதர சகோதரிகளே, உங்களை நீங்களே குற்றவாளியாக நியாயம் தீர்த்து கொள்ளாதபடிக்கு ஒருவரை ஒருவர் எதிர்த்து புகார்கள் செய்வதை நிறுத்துங்கள். பாருங்கள், கதவுக்கு வெளியே நீதிபதி நின்று கொண்டிருக்கிறார். துன்பப்படுதலுக்கும் பொறுமைக்கும் ஒரு உதாரணமாக கர்த்தரின் பெயரில் பேசிய தீர்க்க தரிசிகளை பாருங்கள். சகித்து கொண்டதால் இப்போது நாம் அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிறோம். நீங்கள் யோபின் பொறுமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவரது அனைத்து துன்பங்களுக்கும் பிறகு கர்த்தர் உதவினார். இது தேவன் கிருபையும் இரக்கமும் உடையவர் என்பதை காட்டும். எனது சகோதர சகோதரிகளே, இது மிகவும் முக்கியமானது. பரலோகம் அல்லது பூமியின் பெயரை பயன்படுத்தி ஆணையிடுவதை நிறுத்துங்கள். உண்மையில் எந்த ஆணையுமே இடாதீர்கள். உங்கள் ஆமாம் என்பது ஆமாமாகவே இருக்க வேண்டும். மேலும் உங்கள் இல்லை என்பது இல்லையாகவே இருக்க வேண்டும். நீங்கள் குற்றவாளியாக நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு இதை மட்டுமே சொல்லுங்கள். உங்களில் எவருக்கேனும் துன்பம் வந்தால் அவர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களில் யாரேனும் மகிழ்ச்சியுடன் இருந்தால் அவர்கள் பாட வேண்டும். உங்களில் எவருக்கேனும் நோய் வந்தால் ஆலயத்தில் உள்ள மூப்பர்களை அழைக்க வேண்டும். அவர்கள் கர்த்தரின் பெயரால் எண்ணெயை தடவி பிரார்த்தனை செய்ய வேண்டும். விசுவாசத்தோடு செய்யப்படுகிற எந்த பிரார்த்தனையும் பயன் தரும். அது நோயை குணமாக்கும். நீங்கள் செய்த தவறுகளை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுங்கள். பிறகு ஒருவருக்காக ஒருவர் பிரார்த்தனை செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் தேவன் குணப்படுத்துவார். நல்லவர்கள் பிரார்த்தனை செய்தால் நன்மைகள் நிகழும். எலியாவும் நம்மை போன்ற ஒருவன்தான். மழை பெய்யக்கூடாது என்று பிரார்த்தனை செய்தான். எனவே 3.5 வருடங்களாக மழை இல்லாமல் இருந்தது. மழை வேண்டுமென எலியா பிரார்த்தனை செய்தான். எலியாவின் பிரார்த்தனைக்கு பின் மழை வந்தது, பயிர்கள் செழித்தன. எனது சகோதர சகோதரிகளே, உங்களில் ஒருவன் உண்மையிலிருந்து விலகி போகலாம், இன்னொருவன் அவனை திரும்பவும் அழைத்து வரலாம். இதை நினைவில் இருந்து கொள்ளுங்கள். தவறான வழியிலிருந்து ஒரு பாவியை திருப்புகிற ஒருவன் அம்மனிதனின் ஆன்மாவை காப்பாற்றி பல பாவங்களை அழிக்கிறான்.